அல்லாஹுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் அல்லாஹுவை அஞ்சி பயந்து தக்குவாவுடன் வாழுமாறு முதலில் எனக்கும் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கிறேன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா உலகத்தில் மனிதர்களை படைத்து மனிதர்களுக்கு ஒரு சுதந்திரமான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறான். நலவுகளை தெரிவு செய்வதும் கெட்டவைகளை தெரிவு செய்வதும் மனிதனுடைய கையில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. நலவுகளை தெரிவு செய்பவர்களுக்கு உடனடியாக கூலி கொடுக்கப்படுவதும் இல்லை. தவறு செய்பவர்களை உடனடியாக அல்லாஹு தஆலா உலகத்தில் தண்டிப்பதும் இல்லை. உலகம் என்பது மனிதர்கள் தம்முடைய காரியங்களை செய்யக்கூடிய இடம். நலவோ தீமையோ மனிதர்கள் காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா கூலி கொடுக்கக்கூடிய நாளாக ஆஹிரத்தை வைத்திருக்கிறார். நலவுகள் மனிதன் செய்யக்கூடிய நன்மைகளுக்கான உண்மையான கூலி அவனுக்கு ஆஹிரத்தில் கொடுக்கப்படும். மனிதன் செய்யக்கூடிய தீமைகள் தவறுகளுக்கான தண்டனை அது ஆஹிரத்தில் தான் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. இதுதான் அல்லாஹ்வுடைய பொது நியதியாக இருக்கிறது. அப்படி இருந்தாலும் கூட ஒரு சில தவறுகளுக்கு அல்லாஹ் தஆலா ஆஹிரத்தில் கூலி கொடுப்பதை அதற்கு முன்பு உலகத்திலே அதற்குரிய கூலிகளை கொடுத்து விடுகிறார். சில தவறுகள் அதற்கு ஆஹிரத்தில் தண்டனை இருக்கிறது, ஆனால் அல்லாஹு தஆலா அந்த தண்டனைக்கு அந்த தவறுகளுக்கு உலகத்திலும் தண்டனை கொடுக்கிறார். இப்படிப்பட்ட சில பாவங்களை தவறுகளை மார்க்கம் எங்களுக்கு மிக தெளிவாக சொல்லி தந்திருக்கிறது. அன்பான சகோதரர்களே, அப்படிப்பட்ட ஒரு தீமைதான் மனிதர்களுக்கு நம்மால் நடக்கக்கூடிய அநியாயங்கள். அநியாயத்துக்குரிய உண்மையான தண்டனை ஆஹிரத்தில் தான் இருக்கிறது. ஆனால் அல்லாஹு தஆலா அநியாயங்களுக்குரிய தண்டனையை உலகத்திலும் கொடுக்கிறான். அநியாயம் செய்யப்படுபவர்கள், அநியாயம் செய்யப்படக்கூடிய அந்த உயிர்களுக்கு வலி இருக்கிறது, அவர்களுக்கு உணர்வு இருக்கிறது. அல்லாஹு தஆலா உலகத்தில் உள்ள ஒவ்வொரு உயிர்களையும் மதிக்கிறான். ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹு தஆலா மதிப்பை கொடுத்திருக்கிறான். அந்த உயிர்களுக்கு துன்பம் கஷ்டம் ஏற்படும் பொழுது அந்த அநியாயங்களை அல்லாஹு தஆலா உலகத்தில் விட்டு வைப்பதில்லை. அதற்குரிய தண்டனையை உலகத்திலும் கொடுத்து விடுகிறான். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு வழக்கம் இருந்தது. கவர்னர்களை, அமீர்களை ஒவ்வொரு நாடுகளுக்கு நியமித்து அவர்களை அனுப்பி வைக்கும் பொழுது அவர்களுக்கு சில புத்திமதிகளை சொல்லுவார்கள். அதில் மிக விசேஷமாக முக்கியத்துவம் கொடுத்து சொல்லக்கூடிய ஒரு விடயம்தான், அநியாயம் செய்யப்பட்டவர்களுடைய பத்வாவை நீங்கள், அநியாயம் செய்யப்பட்டவர்களுடைய பத்வாக்களை மட்டும் நீங்கள் மிக கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபியை தெரிவு செய்து அவரை அமீராக, கவர்னராக, ஒரு நாட்டுக்கு, ஒரு பெரும் ஊருக்கு தலைவராக நியமித்து அனுப்பும் பொழுது அவர் எவ்வளவு நல்ல மனிதராக இருப்பார், அவர் எப்படிப்பட்ட நியாயம் உள்ளவராக இருப்பார். ஆனால் அப்படிப்பட்ட சஹாபிக்கு கூட சொல்லி அனுப்புவார்கள், வத்தகி தஅவத் அல் மக்லூம், அநியாயம், உங்களால் யாருக்கும் அநியாயம் செய்யப்படக்கூடாது, உங்களால் இன்னொருவர் அநியாயம் செய்யப்பட்டு அவர் உங்களுக்கு எதிராக அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்பார் என்றால் அது நிச்சயமாக உங்களை பாதிக்கும். அப்படிப்பட்ட நல்ல மனிதர்களுக்கே இவ்வளவு எச்சரிக்கை செய்து அனுப்புகிறார்கள் என்றால், அன்பான சகோதரர்களே, நம் போன்ற பாவிகளுடைய நிலையை நாமே யோசிக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அநீதி இழைக்கப்படக்கூடிய, அநியாயம் செய்யப்படக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த ஹக்கை கொடுத்திருக்கிறான். அவர்கள் கைகளை உயர்த்த வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை, அவர்கள் வார்த்தைகளால் கூட சொல்ல வேண்டியதில்லை. அவர்களுடைய உள்ளங்களால் ஒரு அநியாயம் செய்தவனுக்கு எதிராக ஒரு பதுஆ வெளிப்படும் என்றிருந்தால் அதை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்கிறான், அதற்கு மிக வேகமாக பதில் சொல்லிவிடுகிறான். நாளாந்தம் உலகத்தில் இது நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா அநியாயம் செய்யப்பட்டவர்கள் அவனிடத்தில் எதை கேட்டாலும் கொடுத்து விடுகிறான். அவர்களுடைய துவாக்கள் அந்த கட்டத்தில் முஸ்தஜா, அல்லாஹ்விடத்தில் திரை இல்லாமல் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. அன்பான சகோதரர்களே, அநீதி இழைக்கப்பட்டவர்களுடைய பதுஆ இது மிக பாரதூரமானது, மிக பயங்கரமானது. நல்ல மனிதர்களையும் அழித்து விடக்கூடிய சக்தி உள்ள ஒன்றுதான் அநியாயம் செய்யப்பட்டவர்களுடைய பதுஆ. ஒரு சஹாபி இருந்தார்கள், சயீத் இப்னு ஸைத் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல் அவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துக்கு பின்னால் பனு உமையாக்களுடைய ஆட்சி காலத்தில் அவர்களுக்கு எதிராக மர்வானிடத்தில் ஒரு வழக்கு தொடரப்படுகிறது. பக்கத்து வீட்டில் இருந்த ஒரு மூதாட்டி பெண் வழக்கு தொடர்கிறார். அந்த வழக்கு என்னவென்றால், இந்த சயீத், இந்த சஹாபி என்னுடைய காணியிலிருந்து ஒரு பகுதியை பிடித்திருக்கிறார். அவருடைய வேலியை என்னுடைய காணியில் அவர் ஏற்படுத்தி என்னுடைய காணியில் ஒரு பகுதியை அவர் பிடித்திருக்கிறார் என்று சொல்லி வழக்கு தொடரப்படுகிறது. சயீத் ரதி அல்லாஹன் அவர்களுக்கு மிக பெரும் அவமானம் ஏற்பட்டது. மக்களுக்கு முன்னால் இப்படிப்பட்ட ஒரு பொய் வதந்தியை வழக்காக தொடரப்பட்டிருக்கிறது என்பது மிக பெரும் அவமானமாக இருந்தது. செய்ய வழி இல்லை, வழக்குக்கு சென்றார்கள். அந்த மூதாட்டி பெண் வந்தார், அவர்களுக்கு முன்னாலே வாதிடுகிறார், இவர் என்னுடைய காணியில் இருந்து ஒரு பகுதியை பிடித்துக் கொண்டிருக்கிறார். விசாரிக்கப்பட்டது, அவர்களுக்கு அதை நிரூபிப்பதற்கு எந்த விதமான ஆதாரங்களும் இருக்கவில்லை. அன்பான சகோதரர்களே, வழக்குகளுக்கு செல்லும் பொழுது உரியவர்கள் சில பொழுது தன்னுடைய ஹக்கை நிரூபிப்பதற்கு அவர்களிடத்தில் ஆதாரங்கள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஆதாரங்கள் இல்லை என்ற காரணத்தினால் வெறும் வாதிடுபவர்களுக்கு அது சொந்தமானதாக உரித்தாக மாட்டாது. வழக்குகளுக்கு செல்லும் பொழுது முதலாவது உள்ளத்தில் நாம் ஃபத்வா கேட்க வேண்டும். இந்த வழக்கை பேசுவதற்கு எனக்கு அதிகாரம் இருக்கிறதா? இந்த வழக்கு தொடர்வதற்கு எனக்கு அதிகாரம் இருக்கிறதா? இன்னொருவருடைய ஹக்குக்காக வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. அந்த சஹாபிக்கு எந்த விதமான ஆதாரமும் இருக்கவில்லை. அவர்களுக்கு எதிராகத்தான் அங்கு தீர்ப்பு செய்யப்பட வேண்டிய நிலை இருக்கிறது. இந்த நேரத்தில் அவர்கள் அநியாயம் செய்யப்பட்டவர்கள். அல்லாஹ்விடத்தில் மூன்று துஆக்கள் கேட்டார்கள். اللهم ان كانت كاذبه فعمي بصرها واظهر للناس اني لم اظلمها واجعل قبرها في ارضها. அந்த பெண் மூன்று அந்த சஹாபி அவர்கள் மூன்று துஆக்கள் கேட்டார்கள். யா அல்லாஹ், இந்த பெண் பொய் சொல்லக்கூடிய பெண்ணாக இருந்தால் இவருடைய பார்வையை நீ எடுத்துவிடு, இவரை குருடாக்கிவிடு. இவள் எந்த பூமிக்காக வாதிடுகிறாளோ, எனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பூமி, அதிலேயே அவளுடைய கபரை நீ ஆக்கி விடுவாயா? நான் இந்த பெண்ணுக்கு அநியாயம் செய்யவில்லை என்பதை மக்களுக்கு நீ தெளிவுபடுத்த வேண்டும் என்று தன்னுடைய பிரச்சனையை அல்லாஹ்விடத்திலே முறையிடுகிறார்கள். கொஞ்ச நாள் போகவில்லை, அந்த பெண்ணுக்கு திடீரென்று அவளுடைய பார்வை போய்விட்டது. அவள் மதீனாவில் அங்கும் இங்கும் சுவர்களை பிடித்துக் கொண்டு நடமாடிக்கொண்டிருப்பாள். அவள் நடக்கும் பொழுதெல்லாம் அவளுடைய வாயில் இருந்து வரக்கூடிய திக்ர் இதுதான், அசாபத்னி தாவத்து சயீத், அசாபத்னி தாவத்து சயீத், சயீதுடைய பத்வா எனக்கு பழித்து விட்டது, சயீதுடைய பத்வா எனக்கு பழித்து விட்டது என்று சொல்லிக்கொண்டே நடமாடிக்கொண்டிருப்பாள். சில காலங்கள் போகவில்லை, மதீனாவில் மிக பெரும் ஒரு மழை பெய்தது. அந்த மழையில் வெள்ளம் ஏற்பட்டு தண்ணீர் அடித்துக் கொண்டு செல்லும் பொழுது அவர்களுடைய காணிகளுக்கு இடையிலே இருந்த ஏற்கனவே போடப்பட்டிருந்த அந்த போர்டர், அந்த அடையாளம், இரண்டு காணிகளையும் பிரிக்கக்கூடிய அடையாளம் வெளியே தெரிய ஆரம்பிக்கிறது. பக்கத்தில் உள்ளவர்கள் எல்லோரும் பார்க்கிறார்கள், அந்த பெண் செய்த அநியாயத்தை தெரிந்து கொள்கிறார்கள். இவருடைய காணியில் இருந்து ஒரு பகுதியை அந்த பெண் பிடித்திருந்தார். அவள்தான் அநியாயக்காரி என்ற அநியாயக்காரி என்பது மக்களுக்கு தெளிவாக தெரிந்து விடுகிறது. ஒரு நாள் தினம் அவள் தன்னுடைய காணியில் ஏதோ ஒரு வேலைக்காக வேண்டி நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது அங்கே இருந்த ஒரு கிணற்றில் அவள் விழுந்து அதற்குள்ளே அவள் மரணமாகி விடுகிறாள். அவர்கள் கேட்ட அந்த மூன்று விஷயங்களையும் அல்லாஹு தஆலா கேட்டது போலவே நிறைவேற்றி காட்டினான். சரித்திரம் இப்படிப்பட்ட சம்பவங்களை உம்மத்துக்கு பாடத்துக்காக எழுதி வைத்து பாதுகாத்து வைத்திருக்கிறது. அன்பான சகோதரர்களே, சில பொழுது நாம் நஃபிலான வணக்கங்களில் குறைபாடுள்ளவர்களாக இருக்கலாம், பெரிய அளவு இபாதத்துகள் நம்மிடத்தில் இருக்க மாட்டாது. ஆனாலும் இந்த மாதிரியான மக்களுக்கு அநியாயம் செய்வது என்ற இந்த பாவங்களில் நாங்கள் மாட்டிக்கொள்ள கூடாது. பெரிய அளவு நஃபில் இபாதத்துகள் இல்லாவிட்டாலும் நாம் இந்த பாவங்களில் மட்டும் நாங்கள் சிக்கிக் கொள்வோம் என்றால் உலகத்திலும் மறுமையிலும் வெளிவந்து கொள்வது மிக கஷ்டமாகிவிடும். பஜார்களில் எத்தனையோ பேர்கள் சொல்கிறார்கள், எங்களுடைய முதலாளி எங்களுக்கு அநியாயம் செய்துவிட்டார்கள். எத்தனையோ குடும்பங்களில் நானா தம்பிக்கு செய்த அநியாயங்கள், கணவன் மனைவிக்கு செய்த அநியாயங்கள், பெற்றோர்களுக்கு செய்யக்கூடிய அநியாயங்கள். அன்பான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா உலகத்தில் நடக்கக்கூடிய எந்த அநியாயங்களையும் அவன் மறந்து விடுவதில்லை. குர்ஆன் மிக தெளிவாக, குர்ஆனில் உள்ள மிக பயங்கரமான ஒரு ஆயத், வலா தஹ்சபன் அல்லாஹ காஃபிலன் அம்மா யஅமலு அஸ்ஸாலிமூன் இன்னமா யுஅக்கிருஹும் லியௌமின் தஷ்ஹசு ஃபீஹில் அப்ஸார். யாரெல்லாம் அநியாயங்கள் செய்கிறார்களோ நபியே, அவர்கள் செய்யக்கூடிய அந்த காரியங்களை எல்லாம் மறந்து இருக்கிறதாக நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டாம். நபி அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறார், நீங்க நினைக்க வானம் அநியாயம் செய்யக்கூடியவர்களுடைய செயல்களை அல்லாஹ் மறந்து இருக்கிறதா. இன்னமா யுஅக்கிருஹும் லியௌமின் தஷ்ஹசு ஃபீஹில் அப்ஸார், பார்வைகள் மேல் நோக்கி செல்லக்கூடிய அந்த நாள் வரும் வரைக்கும் அவர்களுக்கு நாங்கள் தவணை கொடுத்திருக்கிறோம். ஒரு நாள் வர இருக்கிறது, அந்த நாளில் அவர்களுக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் முழித்து போவார்கள். அந்த நாளுக்கு நாங்கள் அவர்களை பிற்படுத்தி வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். உலகத்தில் அல்லாஹ்வுடைய நம்முடைய கண்களுக்கு தெரியாத அற்புதமான ஒரு ஏற்பாடு, ஒரு நிர்வாகம் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் தவறுகள் செய்கிறோம், பிறகு கொஞ்ச நாள் பார்க்கிறோம், பயப்படுகிறோம், எனக்கு தண்டனை வந்துவிடுமோ என்ற பயம் இருக்கிறது. அந்த தண்டனை வருவதாக காணும் ஒரு நாள் சென்றது, ஒரு வாரம் சென்றது, மாதங்கள் கழியும் பொழுது நாம் நிம்மதி அடைந்து விடுகிறோம், அல்ஹம்துலில்லாஹ் தப்பிட்டேன். நாம் உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த அரசாங்கத்துடன், இந்த நிர்வாகங்களுடன் எங்களுடைய உலகத்தின் உண்மையான வாழ்க்கையை நாங்கள் ஒப்பீடு செய்து பார்க்கிறோம். வாகனத்தில் செல்லும் பொழுது ஒரு இடத்தில் நாங்கள் தவறு செய்துவிட்டோம், அங்கே இருக்கக்கூடிய அந்த போலீஸ் காவலர் நம்மை பிடிக்கவில்லை என்றால் தாண்டி போய் நாங்கள் திருப்தி அடைகிறோம், தப்பிவிட்டேன். அல்லாஹ்வுடைய நிர்வாகத்தையும் நாங்கள் இப்படி நினைக்கிறோம். தவறு செய்த அந்த நாளில் பயம், தவறு செய்துவிட்டேன், என்ன நடக்குமோ தெரியாது, வதுவா செய்திருப்பானோ தெரியாது என்று ஒரு நாள் பயப்படுகிறோம், ரெண்டு நாள் பயப்படுகிறோம், நாட்கள் கலிய கலிய நாம் நினைக்கிறோம் அதுவெல்லாம் அப்படியே முடிந்து போய்விட்டது, எனக்கு எதுவும் நடக்காது, நான் தப்பிவிட்டேன் என்று நினைக்கிறோம். அன்பான சகோதரிகளே, நாம் தப்பிவிட முடியாது. நம்முடைய கண்களுக்கு தெரியாத ஒரு நிர்வாகம் உலகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தத்பீர் ஹஃபி என்று உலமாக்கள் இந்த நிர்வாகத்துக்கு பெயர் சூட்டி இருக்கிறார்கள். அதாவது மறைமுகமான ஒரு ஏற்பாடு, ஒரு நிர்வாகம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு மனிதன் தன்னுடைய தகப்பனுக்கு தாய்க்கு அநியாயம் செய்கிறான், அநியாயத்துக்கு மேல் அநியாயம். அல்லாஹ்வுடைய ஒரு சுன்னா இருக்கிறது, இந்த அநியாயங்களுக்கு அல்லாஹ் பதில் சொல்லாமல் இருப்பதில்லை. ஆனால் பல பொழுது அல்லாஹ் தஆலா அதை அதே விதத்தில் அதனுடைய பதிலை அவனுக்கு காட்டுவான். இவனுக்கு அநியாயம் செய்து செய்யக்கூடிய ஒருவனை அல்லாஹ் தஆலா அவனுடைய வீட்டுக்குள்ளே தயாரிக்கிறான். சில பொழுது அவனுக்கு இப்பொழுதா 2 வயசாக இருக்கும், இவனுடைய மகனை அல்லாஹ் தயாரிக்கிறான். அந்த மகன் வயதுக்கு வந்து இவன் தகப்பனுக்கு செய்த அநியாயங்களை எல்லாம் திருப்பி கொடுப்பதற்கு சில பொழுது 20 வருஷங்கள் போகலாம், 30 வருஷங்கள் போகலாம், 40 வருஷங்கள் போகலாம். இதுதான் தத்பீர் ஹஃபி. இவர் மனைவிக்கு செய்யக்கூடிய அநியாயங்கள், இவர் தன்னுடைய வேலையாட்களுக்கு செய்யக்கூடிய அநியாயங்கள். அல்லாஹு தஆலா இன்னொருவரை சாத்தி விடுகிறார். மனிதர்கள் பொதுவாக தனக்கு கீழே இருக்கக்கூடியவர்களை நசுக்குவார்கள். இவர் எப்பொழுதும் தன்னுடைய தனக்கு கீழாக வேலை செய்யக்கூடிய 4 பேரை நசுக்குவார், அநியாயம் செய்வார், கண்டபடி ஏசுவார், கண்டபடி குற்றம் சொல்லிக்கொண்டே இருப்பார். இவருக்கு இவருக்கு தெரியாது, இவருக்கு மேலால் இன்னொருவரை அல்லாஹ் சாட்டி விடுகிறான் இவரை நசுக்குவதற்கு. அவன் ஒரு அதிகாரியாக இருப்பான், அவன் போர்ட்ல இருப்பான், அவன் கஸ்டம்ஸ்ல இருப்பான், அல்லது வேறெங்கும் இருப்பான், அவனை அல்லாஹு தஆலா சாட்டி விடுகிறான். சில பொழுது அவன் இன்னும் அந்த பதவிக்கு வந்திருக்க மாட்டான். நாம் எல்லாம் நமக்கு சில பொழுது கஷ்டங்கள் சோதனைகள் வரும் பொழுது யோசிக்கிறோம், நான் நல்லபடிதானே எல்லா காரியங்களையும் செய்து கொண்டிருக்கிறேன், நான் எவ்வளவு தொழுகிறேன் தானே, நான் தஹஜ்ஜுதிலிருந்து தொழுகிறேன், எனக்கு ஏன் இந்த சோதனை வர வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். குடும்பங்களில் சோதனை வரும் பொழுது, குழந்தைகளில் சோதனை வரும் பொழுது நாம் யோசிக்கிறோம், ஏன் எனக்கு இந்த பிரச்சனை வர வேண்டும்? அன்பான சகோதரர்களே, நாம் மறந்துவிடக்கூடாது, உலகத்தில் நமக்கு வரக்கூடிய சில சோதனைகள், சில பிரச்சனைகள், சில பொழுது அதற்கு காரணம் நம்மால் அநியாயம் செய்யப்பட்ட ஒரு மனிதனுடைய உள்ளத்திலிருந்து வந்த பதுவாவாக இருக்கலாம். அது நம்முடைய வீட்டுக்குள்ள சில பேர் நடந்திருக்கலாம், நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு செய்த பதுவாவாக இருக்கலாம். குடும்பங்களில் மனைவிக்கு செய்யக்கூடிய அநியாயங்கள், மனைவியுடைய குடும்பத்துக்கு செய்த அநியாயங்கள், நம்ம நினைக்கிறோம் அதுவெல்லாம் இப்பொழுது மறந்து விட்டார்கள், அதெல்லாம் மன்னிப்பாகி போய்விட்டது என்று நாம் நினைக்கிறோம். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் ஒருவனுக்கு தெரியும் யாருக்கு எந்த நேரத்தில் எதை கொடுக்க வேண்டும், எதை எடுக்க வேண்டும், யாரை எப்பொழுது பிடிக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய நிர்வாகம் இருக்கிறது. உடனடியாக தண்டனை கொடுப்பவன் அல்ல அவன், அவன் தவணை கொடுக்கிறான். சில சகோதரர்கள் அவர்களுடைய திருமணங்களுடைய முறைகளை பார்த்தால் பெரும் அநியாயத்துடன் அவர்களுடைய திருமணம் நடந்திருக்கும். அந்த பெண்ணுடைய பெற்றோர்கள் அழுது கதற கதற இவன் தன்னுடைய மனைவியை, தன்னுடைய அந்த பெண்ணை தன்னுடைய மனைவியாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக செய்த அநியாயங்கள். அன்பான சகோதரர்களை, உலகத்தில் நாம் சொல்லித் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, எத்தனையோ பேர்கள் அந்த அநியாயங்களை தம்முடைய குழந்தைகள் பெரியவர்களாக வரும்பொழுது அவர்களில் பார்க்கிறார்கள். இதுவெல்லாம் சும்மா மன்னிக்கப்பட்டு போவதில்லை, இதற்கெல்லாம் மன்னிப்பு தேட வேண்டும், மன்னிப்பு கேட்க வேண்டும். அநியாயம் செய்யப்பட்டவர்களுடைய கால்களை பிடிக்க வேண்டி வந்தால் பிடித்துத்தான் ஆக வேண்டும். அல்லாஹ்வுடைய பிடியை, அவனுடைய தண்டனையை, அவனுடைய அறிவை எப்பொழுதும் நாம் மறந்துவிடக்கூடாது. நமக்கு மேலால் ஒருவர் இருக்கிறார், ஒரு சஹாபியர் அபு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் தன்னுடைய ஒரு வேலைக்காரர் செய்த அந்த தவறுக்காக கோபப்பட்டு மிக கடுமையான தண்டனை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அடி அடி என்று அடிக்கிறார்கள். அவர்களுக்கு என்ன செய்கிறேன் என்றே புரியவில்லை. அவர்கள் சொல்கிறார்கள், நான் மிக கோபத்தில் அவனுக்கு அடித்துக் கொண்டிருந்தேன், பின்னால் இருந்து ஒரு சத்தம், யாபா மஸ்ஊத், அபு மஸ்ஊத் நிறுத்துங்கள், அபு மஸ்ஊத் நிறுத்துங்கள் என்று ஒரு சத்தம் கேட்டது. திரும்பி பார்த்தேன், அங்கே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிற்கிறார்கள். அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை அந்த நேரத்தில், அபு மஸ்ஊத் அவர்களே, உங்களுக்கு கீழே இருக்கிற ஒருவனுக்கு நீங்கள் இன்று கோபத்தில் அடிக்கிறீர்கள், உங்களுக்கு மேல் ஒருவன் இருக்கிறான், நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், இன்று உங்களுக்கு அவன் மீது இருக்கக்கூடிய அதிகாரத்தை விடவும் உங்கள் மீது அவனுக்கு பெரும் அதிகாரம் இருக்கிறது, அவன் உங்களுக்கு இந்த தண்டனைகளை தருவதற்கு உங்களை விடவும் மிக சக்தி உள்ளவனாக இருக்கிறான், மறந்து விடாதீர்கள் என்று சொல்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, நமக்கு கீழுள்ளவர்களாக இருக்கலாம், நம்மை சார்ந்தவர்களாக இருக்கலாம், யாருக்கும் எந்த வகையிலும் அநியாயங்கள் செய்துவிடக்கூடாது. அல்லாஹ்வுடைய அம்புகள் குறி தவறுவதில்லை. வானத்தில் இருந்து வரக்கூடிய அம்புகள், நாம் உலகத்திலே எறிகிற அம்புகள் குறி தவறலாம். குற்றவாளியை நோக்கி ஷூட் பண்ணப்படுகிறது, குற்றவாளிக்கு படவில்லை, அவன் தப்பிவிட்டான். ஒரு அப்பாவி மனிதனை அந்த தோட்டா தாக்கி விடுகிறது, அவன் மரணித்து விடுகிறான். உலகத்தில் எய்யக்கூடிய அம்புகள் குறி தவறுகின்றன. ஆனால் வானத்தில் இருந்து அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடிய அம்புகள் குறி தவற மாட்டாது, உரியவர்களை வந்து சேரும். ஆனால் அல்லாஹ் தஆலா காலங்கள் கொடுக்கிறான், அவனுக்கு தெரியும் அந்த அம்பை எப்பொழுது எய்ய வேண்டும், எப்படி எய்ய வேண்டும் என்பது அவனுக்கு தெரியும். அவன் அந்த நேரத்தில் அந்த காரியத்தை செய்து முடித்தே ஆவான். அன்பான சகோதரிகளை, எப்பொழுதும் மிக கவனமாக இருக்க வேண்டிய, வாழ்க்கையில் மிக பயந்து வாழ வேண்டிய ஒரு விடயம்தான் இந்த அநியாயம் என்று சொல்லக்கூடிய பாபம். பக்தாதில் ஒரு மனிதர் இருந்தார், ஒரு கிதாப் இருக்கிறது, அதாலத்து சமா, வானத்தின் நீதிமன்றம், வானலோகத்தின் நீதிமன்றம். அந்த கிதாபில் இந்த சம்பவத்தை அவர் அந்த ஆலிம் எழுதியிருக்கிறார். பக்தாதில் ஒரு மனிதர் இருந்தார், அவருடைய தொழில், அவர் இறைச்சி வியாபாரியாக இருந்தார், ஒரு புச்சராக இருந்தார். அவருடைய வழக்கம் இருந்தது, காலையில் அதிகாலையில் சுபவுக்கு முன்னால் போய் அறுக்க வேண்டிய ஆடுகளை எல்லாம் அறுத்துவிட்டு அப்படியே வைத்துவிட்டு திரும்பி வருவார். வந்து வீட்டுக்கு வந்து தன்னுடைய வேலைகளை எல்லாம் முடித்து கொண்டு, தொழுகையை முடித்து கொண்டு அவர் திரும்பி சென்று அவருடைய அந்த ஆடுகளை உரித்து வியாபாரத்தை ஆரம்பிப்பார். ஒரு சாலிகமான மனிதர், ஒரு நல்ல தொழுகையாதி, நல்ல மனிதர், மக்களுக்கிடையில் நல்ல பெயர் போன ஒரு மனிதர். இதுதான் இவருடைய நாளாந்த வழக்கமாக இருந்தது. ஒரு நாள் இவர் வலமை போல அதிகாலை இருட்டில் சென்று ஆடுகளை அறுத்துவிட்டு திரும்பி வந்து கொண்டிருக்கிறார். அவருடைய உடம்பிலும் அவருடைய உடுப்பிலும் அந்த ஆட்டு ரத்தம் அப்படியே படிந்திருக்கிறது. இதே நிலையில் அவர் வீட்டுக்கு திரும்பி வந்து கொண்டிருக்கிறார். திரும்பி வருகின்ற வழியில் அந்த இருளுக்குள்ள இருந்து ஒரு சத்தம், யாரோ ஒரு மனிதன் சத்தம் போட்டது போல இருந்தது, ஒரு சத்தம் வருகிறது. உடனே இவர் அந்த சத்தம் வந்த திசையை நோக்கி செல்கிறார். போய் நீ கிட்ட போய் நெருக்கத்தில் இருந்து பார்த்தால் அது ஒரு மனிதர். அவரை யாரோ ஒருவர் கத்தியால் குத்திவிட்டு போயிருக்கிறார். அவர் துடித்துக் கொண்டிருக்கிறார். அந்த மனிதனுக்குள் பரிதாபம் ஏற்பட்டது, அன்பு ஏற்பட்டது. உடனே அந்த இடத்தில் அமர்ந்தார். அமர்ந்து அவரை தூக்குகிறார். தூக்கினால் குத்தப்பட்ட கத்தி அப்படியே நெஞ்சில் இருக்கிறது. மெதுவாக அந்த கத்தியை தன்னுடைய கையால் அப்படியே இழுத்து எடுத்தார். கத்தியை கையில் வைத்துக் கொண்டு அவரை மடியில் வைத்துக் கொண்டிருக்கிறார். அதே நிலையில் அவருடைய ரூஹ் அப்படியே இவருடைய மடியில் போய்விட்டது. இப்பொழுது என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டு, பதறிக்கொண்டு, தடுமாறிக்கொண்டு அந்த இருளுக்குள் யோசித்துக் கொண்டிருக்கிறார். இதற்கிடையில் திடீரென்று எங்கோ இருந்து ஒரு கூட்டம் ஓடி வந்தார்கள். வந்து இவரை பிடித்துக் கொண்டார்கள். நீதான் கொலை செய்திருக்கிறாய் என்று இவரை பிடித்துக் கொண்டார்கள். இவர், இல்லை இல்லை, நான் கொலையாளி அல்ல, நடந்தது இதுதான் என்றெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறார். அவர்கள் கேட்பதாக இல்லை. இப்பொழுது விடிந்து வெளிச்சம் வர ஆரம்பிக்கிறது. உடுப்பை பார்க்கிறார்கள், இவருடைய உடுப்பெல்லாம் இரத்தம். சொல்கிறார்கள், உன்னுடைய கையில் கத்தி இருக்கிறது, உடம்பெல்லாம் உன்னுடைய உடுப்பெல்லாம் இரத்தம் இருக்கிறது, இதைவிட பெரிய சாட்சி வேண்டுமா? நீதான் இந்த கொலையை செய்திருக்கிறாய் என்று இவர்களை நீதிமன்றத்துக்கு கொண்டு போய் ஒப்படைத்து விடுகிறார்கள். விசாரணை நடைபெறுகிறது. இவருக்கு நிரபராதி என்று நிரூபிப்பதற்கு எந்த விதமான ஆதாரமும் இருக்கவில்லை. அதற்கு மாற்றமான ஆதாரங்கள் இருந்த காரணத்தினால் இவர்தான் இந்த கொலையை செய்தார் என்று அங்கு தீர்ப்பு செய்யப்படுகிறது. இவருடைய கொலைக்கு, இவர் பதிலுக்கு கொலை செய்யப்படக்கூடிய நாள் நியமிக்கப்படுகிறது. மக்கள் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்க இவரை கொலை செய்வதற்காக வேண்டி, பழிக்கு பழி வாங்குவதற்காக, தண்டனை நிறைவேற்றுவதற்காக மைதானத்துக்கு எடுத்து செல்கிறார்கள். மக்கள் எல்லோருக்கும் ஒரு பக்கம் ஆச்சரியம், இன்னொரு பக்கம் கவலை. எங்களுடைய ஊர்ல இருந்த இவ்வளவு நல்ல மனிதர், அவர்களுக்கு தெரியும் இந்த மனிதர் இந்த கொலை குற்றத்தை ஒரு நாளும் செய்திருக்க மாட்டார், அவ்வளவு நல்லவர், ஆனாலும் தீர்ப்பு இப்படி வந்துவிட்டது என்ற ஆத்திரத்துடன் அதிசயத்துடனும் கவலையுடனும் மக்கள் எல்லாம் சூழ்ந்து அவரை பார்த்துக் கொண்டு பரிதாபப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் இந்த மனிதனுடைய உள்ளத்தில் தோன்றியது ஒரு உண்மை இருக்கிறது, அந்த உண்மையை என்னுடைய குடும்பத்துக்கு என்னுடைய ஊர் மக்களுக்கு சொல்லிவிட வேண்டும். கடைசி நேரம் எல்லோரும் சூழ்ந்திருக்கிறார்கள், தண்டனை நிறைவேற்றப்பட போகிறது. இவர் சொன்னார், என்னுடைய நண்பர்களே, என்னுடைய ஊர் மக்களே, நீங்கள் கவலைப்படாதீர்கள், எனக்காக நீங்கள் யோசிக்காதீர்கள், நான் இன்று கொலை செய்யப்படுகிறேன், எனக்கு தண்டனை கொடுக்கப்படுகிறது, நான் செய்யாத ஒரு தவறுக்காக இந்த தண்டனை எனக்கு கொடுக்கப்படவில்லை, நான் செய்த தவறுக்காகத்தான் எனக்கு தண்டனை நிறைவேற்றப்பட போகிறது. மக்கள் ஆச்சரியப்பட்டார்கள், நீங்கள் தான் தவறு செய்திருக்க மாட்டீர்களே. சொன்னார்கள், உண்மையில் இந்த குறிப்பிட்ட இந்த மனிதனை நான் கொலை செய்யவில்லை, ஆனால் நான் ஒரு செய்த தவறுக்குரிய தண்டனையை நான் அனுபவிக்கப் போகிறேன். என்ன அப்படி தவறு செய்தீர்கள்? சொன்னார்கள், 20 வருஷங்களுக்கு முன்னால் நான் ஒரு படகோட்டியாக இருந்தேன். என்னுடைய தொழில் வந்து இந்த கரையோரத்தில் இருந்து படகில் அந்த படகில் நான் மக்களை கொண்டு போய் அந்த பக்கத்தில் விடுவேன், பிறகு அங்கிருந்து பயணிகளை ஏற்றுக்கொண்டு இந்த பக்கம் வருவேன். இப்படி வள்ளம் ஓட்டுவது படகோட்டுவதுதான் என்னுடைய தொழிலாக இருந்தது. ஒரு நாள் நான் அந்த கரையோரத்தில் இருந்து யாரும் வருவார்களா என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். அப்பொழுது ஒரு வயது போன பெண்ணும் ஒரு அவளுடைய ஒரு மகளும் அங்கு வந்தார்கள். வந்த இடத்தில் கேட்டார்கள், அந்த பக்கத்துக்கு போகலாமா? நான் சரி ஏறுங்கள் என்று சொன்னேன். அவர்கள் வள்ளத்தில் படகில் ஏறினார்கள். அவர்களை கொண்டு போய் அந்த பக்கமாக விட்டேன். அன்று மாலை வரைக்கும் அங்கே இருந்தேன். மாலையில் திரும்பி வந்தார்கள், அவர்களை இந்த பக்கமாக கொண்டு வந்து விட்டேன். இப்படியே சில நாட்கள் அவர்கள் என்னுடைய படகில் பயணம் செய்தார்கள். இந்த நேரத்தில் அந்த பெண்ணுடைய மகளை நான் அவதானித்தேன். அவள் மிக அழகானவளாகவும் அடக்கமானவளாகவும் இருந்தாள். அவள் எந்த விதமான தவறும் செய்யாத ஒரு முகத்தை கொண்டிருந்தாள். அவளுடைய அந்த அப்பாவித்தனத்தை பார்த்ததும் அவள் மீது ஒரு மோகம் அன்பு எனக்கு ஏற்பட்டு விட்டது. எப்படியாவது இவளை அடைய வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். அவளுக்கும் அது புரிந்து விட்டது, அவளுக்குள்ளும் ஒரு அன்பு ஏற்பட்டது எனக்கு தெரிந்தது. இறுதியாக நான் என்ன செய்வேன் என்றால், அவர்களுடைய வீட்டுக்கு போய் அவளை எனக்கு திருமணம் முடித்து தாருங்கள் என்று பெண் கேட்டேன். அவர்கள் என்னை பார்த்தார்கள், என்னுடைய தொழிலை பார்த்தார்கள், என்னுடைய கஷ்ட நிலையை பார்த்துவிட்டு அவர்கள் மறுத்துவிட்டார்கள். உனக்கு நாங்கள் திருமணம் செய்து தர மாட்டோம் என்று மறுத்துவிட்டார்கள். எனக்கு ஏற்பட்டது கவலை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. திரும்பி வந்து படகு தொழிலை செய்ய ஆரம்பித்தேன். அன்றில் இருந்து அந்த குடும்பம், அந்த தாயும் மகளும் என்னுடைய படகுக்கு வருவது நின்று போய்விட்டது. அதற்கு பிறகு அவர்கள் வரவே இல்லை. இப்படியே 3 வருஷங்கள் கழிந்தது. காலங்கள் கடக்க கடக்க நான் கொஞ்சம் அதை மெதுவாக மறக்க ஆரம்பித்தேன். 3 வருஷங்களுக்கு பின்னால் ஒரு நாள் நான் படகில் இருந்து கொண்டு யாரும் வருவார்களா என்று எதிர்பார்த்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது ஒரு பெண் ஒரு குழந்தையை எடுத்துக்கொண்டு அங்கே வந்தாள். வந்து என்னை பார்த்து கேட்டால், படகு அடுத்த பக்கம் போகுமா? நான் சொன்னேன், ஆம் போகும், ஏறுங்கள். அவள் ஏறிக்கொண்டாள். கொஞ்ச தூரம் போகும் பொழுது நான் அவதானித்தேன். அந்த பெண்ணை பார்க்கிறேன், எனக்குள் அதிசயம். நான் எந்த பெண்ணை விரும்பினேனோ, எந்த பெண்ணை போய் நான் பெண் கேட்டேனோ, அதே பெண் தான் இப்பொழுது குழந்தையுடன் வந்திருக்கிறாள் என்பது எனக்கு புரிய ஆரம்பித்தது. எனக்குள்ளே ஒரு ஷைத்தான் வேலை செய்ய ஆரம்பித்தான். ஒரு முடிவெடுத்தேன், நான் விரும்பியதை செய்து முடித்தே ஆக வேண்டும் என்று நான் ஒரு முடிவெடுத்தேன். அவளை பார்த்து கேட்டேன், என்னை உனக்கு தெரியுமா, ஞாபகம் இருக்கிறதா? அவள் என்னை பார்த்துவிட்டு மிக அமைதியாக கதைத்தாள். அவள் சொன்னால், எனக்கு எல்லாமே நினைவு இருக்கிறது, ஆனால் எனக்கு இப்பொழுது திருமணமாகிவிட்டது, என்னுடைய குழந்தையை தான் நான் எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேன், ஆனால் என்னுடைய ஷைத்தான் என்னை விடவில்லை. நான் சொன்னேன், என்னுடைய ஆசையை நீ நிறைவேற்றியாக வேண்டும், இப்பொழுது உனக்கு வேறு வழி இல்லை. அவள் எவ்வளவு கெஞ்சி என்னிடத்தில் மன்னிப்பு கேட்டாள், ஆனால் நான் ஒத்துக்கொள்ளவில்லை. ஆனால் அவளும் அதற்கு உடன்படவில்லை, ஒத்துக்கொள்ளவில்லை, என்ன செய்வது என்று தெரியவில்லை. கடைசியாக தர்க்கம் ஏற்பட்டது, சண்டை வந்தது. அவளுடைய கையில் இருந்த குழந்தையை பிடுங்கி எடுத்து அவளுடைய அந்த குழந்தையே தண்ணீருக்குள் கழுத்து வரைக்கும் நான் உள்ளே விட்டு விட்டு கேட்டேன், இப்பொழுது சொல் உன்னுடைய முடிவு என்ன, என்னுடைய ஆசையை பூர்த்தி செய்கிறாயா அல்லது உனக்கு குழந்தையா. அவள் விட்டு கொடுக்கவில்லை. நான் அந்த குழந்தையுடைய தலையையும் தண்ணீருக்குள் போட்டு அவளுக்கு முன்னாலே துடிக்க துடிக்க அந்த குழந்தையை கொன்று விட்டேன். அந்த குழந்தையை நான் கொன்று அந்த குழந்தை மரணித்து விட்ட பொழுது அவளுக்குள் ஒரு வகையான ரோஷம் ஏற்பட்டது. என்னுடன் மிக பயங்கரமாக சண்டையிட்டு என்னை தண்ணீருக்குள் தள்ளுவதற்கு அவள் முயற்சி செய்தாள். இப்பொழுது நான் அவளை பிடித்து அவளுடைய தலையில் முடியை பிடித்து அவளையும் நான் தண்ணீருக்குள் வைத்து அவளை கொன்றுவிட்டேன். சகோதரர்களே, நீங்கள் எனக்காக அழாதீர்கள். அன்று நான் செய்த தண்டனை, அன்று செய்த நான் தவறுக்குரிய தண்டனையை தான் நான் இன்று அனுபவிக்கப் போகிறேன் என்று சொன்னார். அன்பான சகோதரர்களே, அங்கிருந்து வரக்கூடிய மேலே இருந்து வரக்கூடிய அம்புகள் குறி தவற மாட்டாது. நாம் வாழ்க்கையில் செய்த எத்தனையோ அநியாயங்கள், அதற்குரிய தண்டனைகளை நாங்கள் பெற்றுவிட்டோமா இல்லையா என்பது நமக்கு தெரியாது. ஆனால் அல்லாஹு தஆலா மறந்து விடுவதில்லை. வாழ்க்கையில் ஒன்று யாருக்கும் அநியாயம் செய்யக்கூடாது. எந்த வகையிலும் சரி, நம்முடைய பஜார்களுக்கு, நம்முடைய கடைகளுக்கு எத்தனையோ பேர்கள் வருகிறார்கள், நம்மை நம்பி வருகிறார்கள். என்னுடைய கடைப்படியை ஒருத்தர் விதிக்கிறார் என்றால் அந்த மனிதருக்கு என்னுடைய முகத்தில் நம்பிக்கை வந்துவிட்டது என்று அர்த்தம். இல்லை என்றால் எங்களுடைய கடையை விட்டால் எத்தனையோ நூற்றுக்கணக்கான கடைகள் பஜாரில் இருக்கின்றன. நம்பி வந்தவர்களுக்கு மோசடி செய்து அநியாயம் செய்துவிடக்கூடாது. அவர்கள் திரும்பி சென்று யோசிக்கிறார்கள். பல வருஷங்களாகியும் அவர்கள் சில பொழுது அவர்களால் மறக்க முடியவில்லை, இப்படி ஒரு மனிதரை நம்பி போனேன், அநியாயம் செய்துவிட்டார். நம்முடைய கூலிகள் கொடுக்கப்பட வேண்டிய எத்தனையோ பேர்கள், சம்பளம் கொடுக்கப்பட வேண்டிய எத்தனையோ பேர்கள், அவர்களுடைய ஹக்குகள் இன்னும் கொடுக்கப்படவில்லை. அநியாயம் செய்துவிட்டு நாங்கள் இருமாப்பு பேசுகிறோம். நீ செய்த வேலைக்கு இதுவல்ல, இதை விட பெரிய தண்டனை உனக்கு தர வேண்டும் என்று நாங்கள் சொல்கிறோம். மறந்துவிடக் கூடாது, நமக்கு மேலாக ஒருவன் இருக்கிறான். நமக்கு அவன் மீது இருக்கிற சக்தியை விடவும் அவனுக்கு எம் மீது சக்தி இருக்கிறது. அன்பான சகோதரர்களே, யாருக்கும் அநியாயம் செய்துவிடக்கூடாது. தெரிந்தோ தெரியாமலோ அநியாயங்கள் நடந்திருந்தால் மௌத்துக்கு முன்னால் கால்களை பிடித்தாவது மன்னிப்பை பெற்றுக் கொள்வோம். பெற்றோர்களாக இருக்கலாம். கியாமத்துடைய நாளில் எத்தனையோ பேர்கள் நரகம் போவதற்கு அவர்கள் மனைவிமார்களுக்கு செய்த அநியாயங்கள் காரணமாக அமையும். மனைவிமார்கள் வீடுகளில் நிறைய அநியாயம் நடக்கிறது. நல்ல மனிதர்கள் கூட வீடுகளுக்கு போனால் தம்மை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாமல் அவர்களை அறியாமலேயே சில அநியாயங்களை செய்து விடுகிறார்கள். அநியாயங்கள் என்பது எப்பொழுதும் அடியாலும் தடியாலும் கத்தியாலும் ஆயுதங்களாலும் மட்டும்தான் நடப்பது என்றதல்ல. மிக கூடிய அநியாயக்காரன் மனிதனுடைய நாவு. நாவினால் செய்யக்கூடிய அநியாயங்கள், வார்த்தைகள் செய்யக்கூடிய அநியாயங்கள், சில பொழுது கத்தியால் செய்யப்படக்கூடிய வெட்டுக்களை விடவும் பயங்கரமானது. வார்த்தைகளால் வரக்கூடிய காயங்களை, வார்த்தைகளால் மனிதர்கள் ஏற்படுத்தக்கூடிய காயங்களை ஆற்ற முடியாது. ஆயுதங்களால் ஏற்படுத்தக்கூடிய காயங்கள் அது இலகுவில் அது ஆறி போய் விடுகின்றன. ஆனால் நாவுகளால் ஏற்படக்கூடிய காயங்கள் இலகுவில் ஆறி போய் விடுவதில்லை. அன்பான சகோதரர்களே, அநியாயங்கள் செய்திருந்தால் மன்னிப்பு கேட்டுக்கொள்வோம். ஒரு நல்ல சந்தர்ப்பம், ஒரு பெருநாள் வருகிறது. பெருநாள் தினம் என்பது குடும்பங்களில் சமூகத்தில் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிற நாள். பெருநாள் தினத்தில் எல்லோரும் முசாபஹா செய்து முஆனபா செய்யக்கூடிய வழக்கம் நம்முடைய ஊர்களில் இருக்கிறது. அது அந்த காலங்களில் மன்னிப்பு கேட்டுக்கொண்டார்கள். வருஷங்களாக பேசாமல் இருந்தவர்கள், சண்டைகளில் சச்சரவுகளில் ஈடுபட்டவர்கள் எல்லோரும் அந்த நாளில் மன்னிப்பு கேட்டு அவர்கள் மிக சந்தோஷமாகி ஒருவரை ஒருவர் மன்னித்து மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை நாங்கள் பெற்றார்கள். நாங்கள் சடங்காக ஆக்கிவிட்டோம். அன்பான சகோதரிகளே, இப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பங்கள் வரும் பொழுது நாம் மன்னிப்பு கேட்டு தௌபாவை உறுதி செய்து கொள்வோம். அல்லாஹ்விடத்திலும் நாங்கள் மன்னிப்பை பெற்றுக் கொள்வோம். வரக்கூடிய இந்த நாட்கள் மிக உயர்ந்த சிறப்பான நாட்கள். அதிலையும் பெருநாளுடைய தினம், பெருநாளுக்கு முன்புள்ள அந்த தினங்கள், இதுவெல்லாம் மிக சிறப்பான நாட்கள். அரசாவுடைய நோன்பு இருக்கிறது. அல்லாஹ் தஆலா ஒரு நாளுடைய நோன்பினால் முன்பின் இரண்டு வருஷங்களுடைய பாவங்களை அல்லாஹ் தஆலா மன்னித்து விடுகிறார். அன்பான சகோதரிகளே, இந்த சந்தர்ப்பங்களை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. வியாபாரத்திலும் தொழில்களிலும் இருக்கக்கூடிய அந்த வேலை பளுவின் காரணத்தினால் இப்படிப்பட்ட பாக்கியங்களை நாங்கள் இழந்துவிடக் கூடாது. சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்வோம். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் அருள் செய்வானா. அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயா, நம்முடைய பெற்றோர்களை மன்னிப்பாயா, முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவரையும் மன்னிப்பாயாக.
மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.
كم فيك سرورا وسلاما وطمئنا.